ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நூக்கி வந்த திருநாக்கு சுவாமிகள் கடுமையான கோடை காலமாதலால் பசியாலும் தாகத்தாலும் மிகவும் வாடி அத்தலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பங்கிரி இறைவன் சிவவேதியர் உருவத்தில் வந்து ஊர் எல்லையில் ஒரு சோலையையும் ஒரு குளத்தையும் உண்டாக்கி கொண்டு பொதிசோற்றுடன் தனது அடியவருடைய வருகைக்காக காத்திருந்தார். அப்பர்பெருமான் அங்கு வந்தவுடன் அவரை நோக்கி, பசியால் மிகவும் களைப்புற்றிருக்கிறீர் போலும், என்னிடத்தில் பொதிசோறு இருக்கின்றது, இதனை உண்டு இக்குளத்தில் நீர் அருந்தி சற்று இழைப்பாரும் என்று அதனை கொடுத்தார். அப்பர்பெருமானும் அதனை வாங்கி அமல் செய்து நீர் அருந்தி இழைப்பாரினார். வேதியர் அப்பொழுது அப்பரை நோக்கி, எங்கு செல்கின்றீர் என்று கேட்டார். அப்பர் தாம் திரு பைநீரிக்கு செல்கின்றேன் என்று கூறினார். அண்ணனரும், நானும் அங்கேயேதான் போகின்றேன் என்று கூறி அவருடன் சென்று கோயிலை வந்து அடைந்தவுடன் மறைந்தருளினார். தனக்கு பொதிசோறு அளித்தவர் இறைவனே என்பதை அறிந்த திருநாக்கர் சுவாமிகள் அந்த கருணையை வியந்து போற்றி திருக்கோயிலுக்குள் சென்று தரிசித்து திருப்பதிகம் பாடி பெருமானுடைய கருணைக்கு இறங்கி கண்ணீர் மழை ஆற துதித்தார். அப்படி கட்டமுது அளித்த ஐதிக விழாவாது இந்த தலத்தில் சித்திரை அவிட்டத்தன்று நடைபெற்று வருகிறது. அவருக்கு அமுது அளித்த திருக்குளம் ஊருக்கு தெற்கு எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு நீலி என்ற வாழையே தலமாரமாக அமைந்திருக்கிறது. இதனை நீலிவனம், கதலிவனம், அரம்பைவனம் என்று கூறுவார்கள். விமலையாகிய பார்வதி தேவியார் தங்கி வழிபட்டதால் விமலாரண்யம் என்றும் ஒரு பெயர் உண்டு. வெள்ளிய கற்களை கொண்டுள்ளதால் தரணகிரி, முத்துமலை, சேதகிரி, வெள்வரை என்ற பெயர்களும் இத்தலத்துக்கு அமைந்துள்ளன. ஓங்கார வடிவில் விளங்குவதால் ஓங்காரகிரி என்றும் பிரணவகிரி என்றும் வேறு பெயர்கள் உள்ளன. புலிவரி கோடுகளை உடைய கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் வியாகரபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு. கைலாய மலையினுடைய சிகரங்களில் ஒன்றாக இத்தலத்தினுடைய கோயில் கருதப்படுவதால் தட்சிண கைலாசம் என்று இதனை கூறுவர். வசிஷ்ட முனிவருக்கு சிதம்பர தரிசனத்தை காட்டியருளியபடியால் மேலை சிதம்பரம் என்றும் இதனை கருதுவர். இந்த தலத்து இறைவனுக்கும் அதேபோல் பல திருப்பெயர்கள் கூறப்படுகின்றன. அவையாவன கதலி வசந்தர், நீலிவனநாதர், நீலகண்டர், சக்கர தியாகர், ஆரண்ய விடங்கர் முதலியவை. ஆரண்ய விடங்கர் என்ற பெயரை சுந்தரமுனி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அம்பிகைக்கு விசாலாட்சி என்றும் நீழ்நெடும் கண்ணி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. விநாயக பெருமான் வசந்த மண்டப விநாயகர் என்றும், நடராஜ பெருமான் ரத்ன சபாபதி என்றும் வழங்கப்படுகின்றார்கள். வசிஷ்ட முனிவருக்கு நடன காட்சி அளித்த பெருமை இந்த தலத்திற்கு அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இரண்டு அம்பிகை சன்னிதிகள் அமைந்துள்ளன. பிரதான அம்பிகையினுடைய கோயில் சுவாமிக்கு இடது பாகத்தில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. பழைய அம்பிகையினுடைய கோயில் தனியாக அமைந்து தெற்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. பார்வதி தேவியால் உண்டாக்கப்பெற்ற விமலாரண்ய நதி என்பது இன்று காணப்படவில்லை. ஆனால் இந்த கோயிலைச் சேர்ந்த தீர்த்தங்களாக மணிகர்ணிகை, அப்பர் தீர்த்தம், தேவதீர்த்தம், அக்னி தீர்த்தம், யமதீர்த்தம், கல்யாண தீர்த்தம், விசால புஷ்கரணி ஆகியவை அமைந்துள்ளன. தேவதீர்த்தமாவது கோயிலுக்கு வடக்கில் உள்ள பெரிய குளம். அக்னி தீர்த்தமாவது வசந்த மண்டபத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அம்பிகையினுடைய சன்னதிக்கு எதிரில் உள்ளது விசால தீர்த்தம். அது கிணறு வடிவமாக அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் அமைந்துள்ள நீலி என்ற ஒரு வாழையை தெய்வீக மரமாக இவ்வூர் மக்கள் கருதுகிறார்கள். இது வேறு இடங்களில் காணப்படுவதில்லை என்றும் கூறுகிறார்கள். இதன் கனியை சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறார்கள். பிறகு நீரில் விட்டு விடுவார்கள். அதனை யாரும் உண்பதில்லை. அம்பிகை இந்த தலத்தில் தங்கி தவம் செய்து இறைவனை வழிபட்ட போது அறம்பயர்கள் வாழைகளாக இருந்து சிவலிங்க திருமாலிக்கு இறைகளாக நிழல் செய்தார்கள் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்திற்கு வடமொழியிலிருந்து தமிழாக்கம் செய்த புராணம் ஒன்று உண்டு. அவற்றுள் பல செய்திகள் காணப்படுகின்றன. அம்பிகை தவம் செய்த ஒரு வரலாறு இதில் முக்கியமாக காணப்படுகிறது. பார்வதி தேவி இந்த தலத்தில் தன்னுடைய பெயரால் தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கி தவம் செய்து இறைவனை வழிபட்டாள். அப்பொழுது அறம்பயர்கள் வாழைகளாக சிவலிங்கத்திற்கு நிழல் செய்தார்கள். இவ்வாறு கடும் தவம் செய்த அம்பிகைக்கு இறங்கிய பெருமான் காட்சியளித்து கைலையில் மனம் செய்து கொண்டார். இந்திர சபையில் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் போர் ஏற்பட்டு அது போட்டியாக ஆனது. கைலை மலையை ஆதிசேஷன் இருகச் சுற்றிக் கொள்வதென்றும் வாயுதேவன் அதனை அசைக்க வேண்டும் என்றும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பெரியவர் என்று முடிவு செய்து கொண்டார்கள். ஆதிசேஷன் அதனை பற்றி கொண்டான். வாயு பகவான் எவ்வளவு முயன்றும் அதனை எளிதாக அசைக்க முடியவில்லை. இறைவனுடைய திருவள குறிப்பினால் நிறைவாக அந்த கைலையிலிருந்து சில சிகரங்கள் மட்டும் பறந்து வந்து தென் திசையில் விழுந்தன. அவற்றை திருச்சிராப்பள்ளி, திருக்காலத்தி, திருக்கோணமலை, சுவேதகிரி, இங்கோய்மலை, ரத்னகிரி என்று பல தலங்களும் அவை வந்து விழுந்ததாக குறிப்பிடுவார்கள். இவற்றுள் சுவேதகிரி என்பது திருப்பைங்கீலி என்ற இந்த தலத்தை குறிப்பிடுவது. தட்சிண கைலாயமாக இக்காரணம் பற்றிய வழங்கப்படுகிறது. மார்க்கண்டேய முனிவர் தனது இளமை பருவத்தில் எல்லா கலைகளையும் கற்று சிவபக்தியில் மேம்பட்டு விளங்கினார். அவருக்கோ 16 ஆண்டுகளே வாழ்நாள் என்று அமைந்திருந்தது. அப்பொழுது அவரது பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள். அதனை அறிந்த மார்க்கண்டேயர், இறைவன் அருள் இருக்கும்போது காலனால் என்ன செய்ய முடியும் என்று கூறி அவர்களை ஒருவாறு தேற்றி, அவனுடைய திருவடிகளே நமக்கெல்லாம் அடைக்கலம், காலன் அணுகமாட்டான் என்று உறுதியாக கூறிவிட்டு பல தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு திருக்கடவுரை வந்தடைந்தார். அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டார். அப்பொழுது அவருடைய வாழ்நாள் முடிவுற்றதை அறிந்த யமன் அவர் உயிரை கவருவதற்காக காலபாசத்தை அவர் மீது வீசினான். அப்பொழுது சிவபூஜை செய்து கொண்டிருந்த மார்க்கண்டேயரை அந்த காலபாசம் பிடித்தது. உடனே இறைவன் அச்சிவலிங்கத்திலிருந்து வழிபட்டு யமனை இடக்காலால் உதைத்து மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 ஆண்டாக இருக்கும்படியான ஒரு சிரஞ்சீவி தன்மையை அருளினான். யமன் அப்பொழுது அழிந்ததால் யமபுரியும் அழிந்தது. உலகில் உயிர்கள் பெருகலாயின. புண்ணியம் குறைந்தது, பாவம் பெருகலாயிற்று. ஆனால் திருப்பை நீரில் மட்டும் அறம் வழுவாமல் அனைத்து காரியங்களும் நடைபெற்று வந்தன. மற்ற ஆலயங்களில் உள்ள சிவகலைகள் எல்லாம் திருப்பை நீரை வந்து அடைந்தன. தேவர்கள் எல்லாரும் திருப்பை நீரிக்கு வந்து சிவருமாயை நோக்கி தவம் செய்தார்கள். அப்போது இறைவன் எல்லோருக்கும் காட்சி கொடுத்து அருள் செய்தார். இந்த கோயிலின் தென் திசையில் உள்ள ஒரு பிலத்வாரத்தின் வழியாக யமனை அழைப்பித்து சிவபக்தர்களை இனி கவரராகாது என்று கூறி அந்த அழித்தல் தொழிலுக்கான அதிகாரத்தை மீண்டும் அவனுக்கு அளித்து அருள் செய்து அனுப்பினார். இந்த தலத்தில் வாழ்பவர்களுக்கு மரண வேதனை இல்லை. யமனுக்கு அருள் செய்த இடம் மூன்றாம் பிரகாரத்தில் தென் திசையில் பூமிக்கு அடியில் உள்ளது. மதுரை ஆண்ட கலியுக ராம பாண்டியன் என்ற மன்னன் முன்பு செய்த தீவினைகளின் பயனாக வெண்குஷ்ட நோய்க்கு ஆளானான். எவ்வளவு மருத்துவம் செய்தும் குணமாகாததை கண்ட இறைவன் ஒருவனே நமக்கு துணை என்று கருதிய அந்த மன்னன் பல சிவதலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டான். இறுதியாக திருப்பயங்கிலுக்கு வந்து வசிஷ்ட முதலிய முனிவர்களால் வழங்கப்பட்ட இந்த இறைவனை 8 நாட்கள் 8 தீர்த்தங்களில் நீராடி அஷ்டலிங்கங்களை பூஜித்து நோய் நீங்க பெற்றான். பல திருப்பணிகள் செய்வித்தான். இறுதியாக சிவகதி பெற்றான். அதனால் இந்த ஆலயத்தில் பல இடங்களில் மீன் இலச்சினைகளை காண்கின்றோம். ஒரு காலத்தில் காடாக இருந்த இத்தலத்தில் இறைவன் புதரால் மூடப்பெற்று மறைந்திருந்தார் என்றும் அங்கு மேய்ந்த பசுக்கள் இப்பெருமான் இருந்த இடத்தில் பால் சுரிந்த காரணத்தால் பால் குறைந்ததை கண்ட மக்கள் இந்த புதரை அகற்றிய போது சிவலிங்க பெருமான் வழிபட்டார் என்றும் அந்த இறைவனை பங்கீனாதர் என்றும் ஒரு செவி வழி செய்தி ஒன்று கூறப்படுகிறது. இந்த தலத்தில் ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜன், ராஜதேவன், கோனேரின்மை கொண்டான் ஆகிய சோழ மன்னர்கள் காலத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளை காண்கின்றோம். அவற்றுள் இத்தலம் ராஜேந்திர சிங்க வளநாட்டைச் சேர்ந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. இறைவன் திருப்பைங்கேலி மகாதேவர் என்றும் திருப்பைங்கேலி உடையார் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். கோனேரின்மை கொண்டான் இந்த தலத்தில் எழுநிலை கோபுரத்தை கட்டத் தொடங்கினார் என்பதை அந்த கோபுர வாயிலில் உள்ள கல்வெட்டு நமக்கு அறிவிக்கின்றது. இந்த பைங்கீழி இறைவனுக்கு நித்தலும் பணி செய்ய வேண்டும். அந்த பெருமானுடைய பெருமையை அறிய வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனை பாடல்களால் துதிக்க வேண்டும். அவன் நமக்கு நற்கதிகளுக்கு அளிக்கும் ஒரே தெய்வம். இப்படி பல தகவல்களை நமக்கு இத்தலத்து தேவார திருப்பதியங்கள் அறிவிக்கின்றன. இவ்வாறு மூவராலும் பரவ பெற்ற ஒரு மூர்த்தி இத்தலத்து இறைவன். மேலே வானவரும் அறியாததோர் கூத்தன் இக்கடவுள். அப்படிப்பட்ட இறைவனை என்று போல் காண்பதே என்று சொல்லியவாறு நாமும் திருப்பைங்கிரி பெருமானை என்று சென்று காண்பது என்று நினைந்து நினைந்து பெருமானுடைய திருவர்களுக்காக எங்க வேண்டும். அந்த திருப்பயங்கிலிக்கு இறைவன் அருளால் இயக்கப்பெற்ற சமயாச்சாரியார்கள் எவ்வாறு சென்றார்கள் என்பதை சேக்கிழார் அருமையாக குறிப்பிடுகின்றார். சேடர்கள் வாழும் திருப்பயங்கிலி என்று இந்த திருப்பதியை குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட திருத்தலம் இது. திருப்பயங்கிலி சிவபெருமானை இறைஞ்சச் சென்றார் என்று தனியார் சம்பந்தர் புராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. திருநாவுக்கரசர் புராணத்திலோ இந்த தலத்தை அப்பர் பெருமான் வந்து அடைந்து இந்த மணிகண்ட பெருமானை வணங்கி மகிழ்ந்து அன்பு உருக தமிழ் மாலைகள் பாடி திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் வழிபட்ட இந்த இறைவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தரிசித்து அந்த ஆரணிய விடங்கர் என்ற திருப்பெயரையும் தனது பதிகத்தில் அண்டர் நாயகனாகி அந்த பெருமானுக்கு அர்ப்பணித்து அவரை குறிப்பிட்டு பாடி பரவி அருந்தமிழ் புனைந்தார் என்கின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி பாடிய பதிகம் அந்த பெருமானுடைய திருவடிவை கண்டவர்கள் அவர் அதில் மயங்கியவாறு அமைந்துள்ளது. திருவடிவு கண்டவர்கள் கொண்டதோர் மயலால் வினவு கூற்றாக குலவு சொற்காருலாவிய என்று அண்டர் நாயகனை பரவினார். இப்படிப்பட்ட பெருமைகளை உடையது இந்த திருப்பைங்கீரி என்ற அற்புதமான திருத்தலம். இதனை அன்பர்கள் அனைவரும் சென்று தரிசித்து இந்த விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஆரணிய விடங்க பெருமானுடைய திருவுருளை பெறுமாறு இந்த தலத்திற்கு வந்து யமபயம் நீங்க பெறுவார்களாக, பல இன்பங்கள் பெறுவார்களாக, துன்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவார்களாக என்று வேண்டி அந்த இறைவனது பொற்பாத கமலங்களில் நாமும் இறைஞ்சி வேண்டுகின்றோம். திருச்சி தமிழ்.